இது திருவிளையாடல் புராணத்தில் நம்முடைய மூன்றாவது காண்டம் வருகிறோம். திருவாலவாய் காண்டம். அப்ப மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்று மூன்று பிரிவினை உடையது திருவிளையாடல் புராணம். இதுல மூன்றாவது காண்டம் இப்பொழுது நிறைவாக நிறைவேன. இந்த மூன்றாவது காண்டம் இப்ப 49வது திருவிளையாடலதான் வந்திருக்குது. மொத்தம் 64 64ல இப்ப 48 திருவிளையாடல் முடிஞ்சிருக்குது. இனி எஞ்சியதை திருவாலவாயான பள்ளத்துல திருவாலவாயில படிக்க போறோம். இப்ப இந்த மதுரைக்கு மூன்று பெயரும் உண்டு. என்ன மூன்று பெயர்? அப்ப மதுரை காண்டம், கூடல் காண்டம், ஆலவாய் என்ற மூன்றும் பெயர் உண்டு. இதுல ஒரே ஒரு குறிப்பு, அது அநியமா இங்கதான் சொல்றேன். முதல் முறை முதல் முறையே இப்படியே நேற்று பார்த்த போது ஞாபகத்துக்கு வந்து சொன்னேன். இப்ப திருவாசகத்துல மதுரை என்று பல இடங்கள்ல வருது, கூடல்னு வருது, ஆனா ஆலவாயின்னு வரல, ஆலவாயின்னு வரல. ஆனால் ஞானசம்பந்தருடைய தேவாரமும் அப்பர் தேவாரமும் மதுரைக்கு இருக்கு. 9:2-11 பதியம் இருக்குது. சுந்தர பாடினது கிடைக்கல, மதுரைக்கு கிடைக்கல. ரெண்டு பேர் பதிக்க, அந்த ரெண்டு பேருடைய 11 பதிகத்திலும் ஆலவாயே இருக்கு. ஆனா திருவாசகத்துல அந்த பேச்சே இல்லை. மதுரை இருக்குது, கூடல் இருக்கு. கூடல் இளங்க குருமணி போற்றி என்று அருமையா இருக்கு. மதுரை மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் மதுரை பல்லடங்கள் வந்துருக்கு. ஆனா ஆலவாய் அல்ல. இதை வச்சு என்ன பண்ணலாம்? ஆனா சங்க காலத்து இலக்கியங்கள்ல மதுரை கூடல் தான் இருக்குது, ஆலவாய் கிடையாது. சங்க இலக்கியங்கள்ல ஆலவாய்ங்கிற பேச்சே கிடையாது. அப்ப சங்க இலக்கியங்களிலும் மதுரை அல்லது கூடல் என்ற பெயர் இருக்கிறது. நம்முடைய திருவாசகத்திலும் மதுரை அல்லது கூடல் என்ற பெயர் தான் இருக்கு. ஆலவாய் என்பது நம்முடைய நாவுக்கரசர் ஞானசம்பந்த தேவாரத்தில் தான் திருமுறையில காணப்படும். இங்கு திருவாலவாய் காணப்பட வச்சிருக்காங்க. ஒரு சிறு கருத்து, அதெல்லாம் இது நிலையான கருத்து அல்ல, அப்படி தோன்றுது. மணிவாசர் காலம் ரொம்ப முன்னேன்னு சொல்றமே, மூவருக்கு முந்தைய காலம்னு சொல்றமே, அப்படி ஒரு கருத்து இருக்குது. மரமடிகள்லாம் அவங்க அப்படியே சொல்லியிருக்காங்க. காசு பிள்ளைகள்லாம் பெரியாள்லாம் அப்படியே சொல்லிட்டு போட்டுது. மரமடி மணிவாசர் காலம் தான்ப்பா எல்லாத்துக்கும் முந்தியது என்று சொல்லிட்டு போட்டாங்க. பின்னால்தான் கொஞ்சம் அதை சில கருத்து வேற்றுமை வந்து கொஞ்சம் பின்னால் இருக்கலாமுன்னு எண்ண வேண்டியிருக்கு. அவங்களாம் அப்படியே சொல்லி போனது. அப்போ சங்க இலக்கியங்களில் மதுரை என்ற பெயரும் கூடல் என்ற பெயரும் இருப்பது போல திருவாசகத்திலும் மதுரை என்ற பெயரும் கூடல் என்ற பெயரும் தான் இருக்கின்றன. அப்ப ஆலவாய்ங்கிறது காலத்தால் பிஞ்சி வந்திருக்குமோ? அப்படி இருந்திருக்குமானால், ஆனா ஞானசம்பந்தர் தேவாரத்திலும் அப்பர் சுவாமி தேவாரத்திலும் ஆலவாய் என்பது மட்டுமே வந்திருக்கிறது. அதனால் மூவருக்கும் மணிவாசகர் முந்தியவராகலாமோ ஆகலாமோ என்ற ஒரு நினைவு கூட வருகிறது. ஆலவாய் என்பது திருவாசகத்திலேயே வல்லியே. இவர் ஆலவாய் போறதுக்கு முன்னே ஆலவாயாவதும் இதுவேன்னு பாருனாரு. யாரு? ஞானசம்பந்தர். இதோ தெரியுது எப்படி தொலைவில் மதுரை தெரியும் போது இதுதான் அப்படின்னாரு. இதுதான் மங்கையர்கரசி குலச்சிரியாரெல்லாம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படியா அப்படின்னு அங்கேயே பாட ஆரம்பிச்சுட்டு 2.5-3 miles முன்னாலேயே மங்கையர்கரசி வளவர் கோன் பாவை வரிவளை கை மட மாணி பங்கையச்செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலல் ஊருவன் பூதநாயகன் நால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இது. செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே இன்னொரு பதியத்துல ஆலவாயான் திரு நீரே மந்திரமாவது நீர் எல்லாமே ஆலவாய் தான் வருது. திருவாசூத்திர ஒரு சொல் ஒரு இடத்துல கூட ஆலவாய் வரல. சங்கலிக்கத்திலையும் கிடையாது. நம்முடைய திருவிகாட்டு படையில வருது, ஐயா திருப்பரங்குன்றம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்ட முதல் முதல் அந்த ஆட்டுப்படையில, அப்படியா மாடமலி மறியில் கூடல் மதுரை மாடமலி மறியில் கூடல் கூடவையின் கூடல் இருக்கு பாருங்க, அதுக்கு மேற்கே இருக்குது நம்முடைய திருப்பரங்குன்றம் கூடல் கூடவையின் என்று பாருங்க, ஆலவாய் குடையின் என்று பாருங்க. அதுபோல மதுரை காஞ்சி என்று இருக்கிறது, சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டம் என்று இருக்கிறது, ஆலவாய் காண்டம் என்று. இப்படி எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் என்னமே தவிர முடிவல்ல, முடிவல்ல, இப்படி இருக்கின்றன. அப்ப சங்ககாலத்தை ஒட்டி அமைப்பில பெயர்கள் திருவாசகத்தில் இருக்கின்றன. திருமுறைகளிலே மற்ற திருமுறையில் இந்த ஆலவாய் என்ற பெயர் அமைந்திருக்கிறது. மதுரை சற்று மறைந்திருக்கிறது என்பதை மட்டும் காதல வச்சிருப்போம், அப்புறம் பார்ப்போம். எனவே அந்த வகையில் இப்ப திருவாலவாயான திருவாலவாய் காண்டம் என்று சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி நம்ம இங்க சிந்திக்கலையா, நம்ம எங்க தெரிய போறோம்? அதனால இந்த மாதிரி ஒரு பணித்ததே என்னன்னு கேட்டா, நீ படிக்கிறப்பா படிங்கிறது குருமூர்த்திகள் சொன்ன மாதிரி, அதனால் அப்படி படிப்பதற்கு ஏதுவாய் சேர்ந்து மனம் பெறுவதற்கு ஏதுவாய்ப்பு. இனி திருவாலவாய் காண்டம் இங்க என்ன செய்தார்னா, எப்பவும் ஒரு காண்டம் முடிஞ்சு இன்னொரு காண்டம் தொடங்கும் போது பெருமானையும் பெருமாட்டியும் வணங்குவார். அப்படி ஒரு மரபு பரஞ்சோதி முனிவருக்கு. ஒரு காண்டம் முடிஞ்சது, சரி இப்ப ஆலவாய் காண்டம், இந்த காண்டம் தொடங்கும் போது சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மையும் வணங்குவார். இல்ல அப்ப சொக்கநாதருக்கு ஒரு பாடல், மீனாட்சி அம்மனுக்கு ஒரு பாடல், ரெண்டு பாடல், ரெண்டு பாடல் அருமையா. வரலாறு ரொம்ப சின்னது. பாயுடையார் விடுத்த படி ஆடல் வடுதி உடல் குளிப்ப பதியம் போதும் தேயுடை. எங்க போது பாருங்க, ஒரு ஞாபகம், எங்க சொக்கநாதர் இருக்காரே அவர் காது புண்ணியமான காதுப்பா, புண்ணியம்பான்னு கண்ணாதினர். ஏன்னாரு, ஞான சம்பந்தர் பதிகத்தை அப்படியே காதால கேட்டு மகிழ்ந்த காதல்ல. அப்போ சிவபெருமான் சொக்கநாதருடைய திருச்சுவிக்கு என்ன சிறப்புன்னா, ஞான சம்பந்தருடைய பதிகத்தை கேட்ட சிறப்புடையது என்று சொன்ன. அப்ப ஞான சம்பந்த பதிகத்தில் எவ்வளவு ஈடுபாடு இருந்திருக்கணும் பரஞ்சோதி முனிவருக்கு. அந்த ஞான சம்பந்தர் யார் என்ன, பாயுடையார் சம்பந்தர்கள் எல்லாம் இந்த ஆடையை மறைக்கிறதுக்கு வேஷ்டி கட்ட மாட்டாங்க. எப்பாவது கொஞ்சம் அப்படி கூச்சம் வந்ததுன்னா அங்க இருக்கிற பாய் கீ இருக்கு பாருங்க, அந்த பாய் எடுத்து கட்டிக்கும் எப்பாவது இல்ல கட்டிக்குமா. அதான் பாயுடையார், பாயே உடையாக உடையவர்கள் யாரு, சமணர்கள். பாயுடையார் விடுத்த பழி, விடுத்த பழியினர் என்ன பண்ணாங்க, இவர் போய் தங்கினார், ஒரு மரத்தை காட்டினாங்க, மரத்துல போய் தங்கினார். உடனே இந்த சமணர்களுக்கு என்ன வந்து கேட்டா, ஒண்ணும் இப்ப செஞ்சில்ல அவர், ஒண்ணு வாகத்துக்கு கூப்பிடல, இது கூப்பிடல, ஒண்ணும் மேல வந்து ஆட வந்து இறைவனை வணங்கினார், போய் தங்கினார். எங்க ஒரு மடத்துல தங்கினார். பொருட்கள் இவங்களுக்கு என்ன பண்றது, என்ன பண்ணாரு, மெதுவா இந்த ஆளை ஊற விட்டு போக சொன்னாதான் நல்லதப்பா அப்படின்னாரு. தானா போவோமா, போவாது, தடி கொண்டு அடிச்சாதான் போவோம். ஆமா ஆமா என்ன பண்றது, என்ன இந்த ராத்திரில நெருப்பு வச்சுட்டோம்னா ஒண்ணு தப்பிச்சு ஓடுவான், இல்ல போயிடும் போடாம. நல்ல ஐடியா சரி, என் பார்த்தா என்னென்னமோ சுலோகமெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாங்க. ஒன்று அது பத்தில் மடத்தை எதான் நெருப்பேன்னா எடுத்து ஒரு மூலையில் வச்சாங்க. பாயுட யார் விடுத்த பழி, எப்பா உங்களுக்கு போய் போய் இப்படித்தானா புத்தி வரணும் இல்லைவா, நீங்கள் செஞ்ச பழி என்னாச்சுனாரு, பழி ஆடல் வழுதி உடல் குளிப்ப, இது ஞான சம்பந்தரை தாக்கல, இதனுடைய பயனாக யாரை தாக்குச்சு, நீங்க இதுவரைக்கும் உண்டு உடுத்து வாழ்ந்து அவற்றை மதிப்பிட்டீங்களே அந்த பாண்டி மன்னனுக்கே தாக்குச்சு. ஏன் பெரிய பிராணத்தை பார்க்கணும், ஐயா இந்த மரத்துல வந்து வச்ச அந்த தீ இங்க மரத்தை பற்றாமே யார பற்றிச்சு? பாண்டியனுடைய உடம்பை பற்றிச்சுன்னார். எப்படி பண்ணிச்சு? இடையில இருக்கிற வரலாறு வெள்ளித்தறியில் காண்க, பெரிய புராணத்தில் பார்க்கணும். நெருப்பு வைத்தாங்க, வச்ச உடனே அப்படியே கொஞ்சம் வெளியே வெளிச்சம் வந்தது. யாரோ நெருப்பு இருக்கிறாரு அப்படியா அப்படின்னு பார்த்தா ஒண்ணு அங்க போய் நூறான பேருக்கு போன் பண்ணி தீயணைப்பு படையை கொண்டாடல. தீயணைப்பு படையை கொண்டாடல. அப்படியா நெருப்பா? ஒன்னும் பரபரக்க வேண்டாம், கவலைப்படாதீங்க. என்ன பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே அப்படின்னாரு. இந்த நெருப்பு மெதுவா போய் யாருக்கு? பாண்டியருக்கு ஆகவே. அங்க கூட பாண்டியருக்கு அழியவே இல்லை. இந்த அழிக ஒழிகங்கிற பேச்சுக்கே இடமில்லை. எல்லாம் இருபதாம் நூற்றாண்டு பேச்சு. பாண்டியருக்கு ஆகவே அங்க கூட ஆக்க சொல் வந்ததே தவிர அழிவு சொல்வல்ல. அது கூட எப்படி போகணும்? ஏன்னா ஒரு கால அந்த உடம்பு அவனுக்கு தாங்காத என்னமோ பையவே சென்று என்ன மெதுவா போய். இது பாண்டி நாட்டுக்கே உரிய சொல், இன்னைக்கும் இருக்கிற சொல். நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா நம்ம பாண்டி நாட்டுக்காரங்க வந்தாங்கன்னா ஐயா பைய பைய படி பைய 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 சாதாரண சொல்லுவாங்க. இந்த பையன மெதுவாகங்கிறது அவங்களுக்கு சாதாரண இறதுகை பெறுவதை கூட அந்த சொல்ல சொல்லுவாங்க பைய பைய. இங்க பையன் அது என்னது பைய? கையில பை வச்சிருக்காரு. பையும் இல்ல ஒண்ணும் இல்லடா, மெதுவான அர்த்தம் அப்படின்னாரு. அப்படிங்களா? மெதுவாக இந்த பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவேன்னு சொன்னார். அதனால இது எங்க ஆச்சு? அவருடைய அந்த வெப்பு நோய் ஆயிடுச்சு. அப்ப பாயுடையார் விடுத்த பழி, இந்த மரத்துக்கு செய்த பழி, அது எங்க போயிட்டு? அந்த அரசனுடைய உடம்புல போயிட்டான். சரி, அப்படி உடம்புல போன பிறகு அதை நீக்க முடியுமா? பாருங்க, நெருப்பு வைக்கவும் முடியலனால இருந்த நெருப்பை நீக்கவும் முடியல. நெருப்பு வைக்கவும் முடியல மரத்துல. ஏன்? நெருப்பு வச்சுதான் செலவழிய வச்சு வாயினால வந்த மந்திரத்தினால செய்ய முடியல. சரி, அவன் வெப்பு நோயை நீக்க முடிஞ்சுதானா? அதையும் நீக்க முடியல. அப்ப வைக்கவும் முடியல நீக்கவும் முடியல. வச்சவர் யாரோ அவர் தான் நீக்க முடிஞ்சது. இவன் சொல்றான் பாருங்க, இந்த காலத்துல சினிமா பாட்டு, கொடுத்தவனே கெடுத்தவனே கொடுத்து விட்டாண்டிங்கிற மாதிரி. அவனை கொடுத்தவனே கெடுத்து விட்டான். எப்படி பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவேன்னு சொன்னாரோ அதே வாயினால அந்த பாண்டியனுக்கு மந்திரம் ஆவது நீரு, வானவர் மேலது நீரு என்று சொல்லி அந்த திருநீட்டு பதிகம் பாடித்தான் அந்த வெப்பமை. இந்த வரலாற்றை எல்லாம் நினைவு கூர்ந்த பரஞ்சோதியார் பாயுடையார் விடுத்த பழி ஆதல் வழுதி உடல் குளிப்ப அந்த பாண்டியனை போய் சேர பதிகம் ஓதும். அது என்ன பண்ணாருனாரு, பாண்டியன் மேல் இருக்கிற வெப்ப நோயை நீக்குவதற்கு பதிகம் ஓதும். என்ன பதிகம்? மந்திரமாவது நீரு என்ற பதிகம். பதிகம் ஓதும் சார், பதிகம் ஓதும்னா அப்புறம் சரியா பெருமானுக்கு பாடாருன்னா அவர் வயசு 50-60 இருக்கும் போல இருக்கார். நீ உன்னுடா சேய் சின்ன குழந்தை என்னென்ன ஆயிடுறது சேயுடை. அப்ப அந்த சேயாக இருக்கிற சின்ன குழந்தையா இருக்கிற ஞான சம்பந்தர் இந்த வாயிலிருந்து வந்தது என்னது அப்படின்னாரு. பதிகம்னா சொல்றது வேதம்டா, வேதம் தமிழ் மறை. சேயுடை ஆரணம் திளைக்கும் செவி உடையார், அந்த ஞான குழந்தையினுடைய அருமையான திருப்பதியங்களை கேட்டு மகிழும்படியான திருச்செவி எங்க சொக்கநாதருடைய திருச்செவி. சிவ சிவ. அப்ப ஞான சம்பந்தருடைய பதியத்தை கேட்டு மகிழும்படியான திருச்செவி எங்க சொக்கநாதருடைய திருச்செவி. அப்படிப்பட்டவர் செவி உடையார் அளவிறந்த திசைகள் எட்டும் தோயுடையாரும். அவருக்கு உடை எது தெரியுமா? எட்டு திசைகளே அதுக்கு அவருக்கு உடை. பெருமானுக்கு பெருமானுக்கு எது? அது அவனுக்கு என்ன உடை வேணுமா? கிடையாது. இந்த எண் திசைகளுமே அவனுக்கு ஆடையாக இருக்குதான். தோயுடையார் பொன்னிதடித்தொடையுடையார், கொன்றை மாலை அணிந்தவர்.
விட அறவம் சுற்றும் ஆலவாயுடையார்.
பாம்பெல்லாம் உடலே புரிஞ்சிருக்கும்படியான இந்த ஆலவாயை உடையவர். அப்படிப்பட்ட அவருடைய
புகழ் பாடப் பெறுவே மேல் வேண்டுவதையும் மனித யாக்கை.
அப்படிப்பட்ட சொக்கநாதருடைய புகழை நாம் பாடுமான பாடும்படியான புண்ணியம் இருக்குமான இந்த உடம்பு வேண்டியதுதான் அப்படின்னார். இல்லையெனில்
அது சொல்லல. பிள்ளைபதி பிளாங்க் முடிச்சுங்கன்ட்டு